الله الرحمن الرحيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى يقول بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وقال نبينا عليه الصلاة والسلام اقرأوا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه أو كما قال صلى الله عليه وسلم غنيتكم مدفكم مريم இந்த மசீதுடைய நிர்வாக சபை தலைவர், இன்னும் ஏனைய உறுப்பினர்கள், இந்த மசீதுடைய இமாம், இங்கு இருக்கக்கூடிய அத்துணை உலமாக்களுக்கும், ஏனைய தாய் தந்தையர்கள், நலன் விரும்பிகள், இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவரும் ஒரு சந்தோஷமான நாளில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தோஷமான நாள் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் நமக்கு முன்னால் இந்த மதரசாவில், இந்த மஸ்ஜிதில் எதை படித்தார்களோ அதை பாடமாக்கி நமக்கு முன்னால் எழுந்து நின்று அவைகளை ஒப்புவிக்கிறார்கள், சொல்லிக்காட்டுகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த பச்சிளம் குழந்தைகள், இது சாதாரண குழந்தைகளாக நாம் எண்ணிவிடக் கூடாது. இந்த குழந்தைகள் தான் எதிர்காலத்தில் இவர்கள் என்ன நிலைமைக்கு செல்வார்கள் என்பதை நானும் நீங்களும் அறிய மாட்டோம். இதை படைத்த அல்லாஹ் நன்றாக அறிந்திருக்கின்றான். எப்படி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்களை போன்றுதான் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு பெற்றோர்களும் உலமாக்களும் காரணமாக இருக்கிறார்கள். கண்ணியமான பெற்றோர்களே, இந்த குழந்தைகள் தான் நாளை நம்முடைய மிக சிறந்த சமுதாயத்துக்கு தலைவர்களாக ஆகப் போகிறார்கள். சிலர் உலமாக்களாக, சிலர் பட்டதாரிகளாக, சிலர் பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பார்கள். அவர்கள் அந்த அந்தஸ்தை அடைந்தாலும் அவர்களுடைய சிந்தனையில் இருக்கும், நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஃமின், நான் அல்லாஹ்வை ரசூலை நம்பிய ஒரு மனிதர் என்பதாக அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அன்பான பெற்றோர்களே, இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், நம்முடைய சமூகம், குறிப்பாக இஸ்லாமியர்கள் குழந்தையை பெற்றெடுத்து விடுவார்கள். அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய காலத்தில் அதை சரியாக வளர்ப்பதில்லை. அவைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்பியா தக்வாவை அவர்கள் உரிய முறையில் கொடுப்பதில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பின்னால் அவருடைய வளர்ச்சியை அடைந்து அவர்கள் கெட்டு போனதன் பிறகு, கெட்ட பழக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததன் பிறகு தாயும் தந்தையும் தலையில் கை வைக்கிறார்கள், கவலைப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் கவலைப்படுவதன் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு லாபத்தையும் அது ஈட்டி தராது, அதன் மூலமாக நாங்கள் பயனடைய போவதில்லை. அதனால் தான் சிறு பிராயத்தில் இருந்தே இவர்களுக்கு தர்பியாவையும் தக்வாவையும் நாம் படித்துக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் தான் இன்றைய காலத்தில் நம்முடைய ஜமியத்துல் உலமா இந்த மக்தபை ஆரம்பித்து பல லட்சக்கணக்கான மக்கள் மாணவர்கள் இது கல்வி பயில்கிறார்கள். அதனுடைய பிரதி பலிப்பை நானும் நீங்களும் கண்கூடாக இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான பெற்றோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு பங்களிக்கக்கூடியவர்கள் யார்? இது உலமாக்கள் பங்களிக்கிறார்கள். அவருடைய காலம் நேரங்களை கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வியை, இந்த தர்பியா தக்வாவை ஆரம்ப காலத்தில் இருந்தே படித்து கொடுக்கிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விடயம், அதிகமான பெற்றோர்கள் இதை கவனிப்பதில்லை. ஏனோ தானோ என்பதாக மதரசாவுக்கு கூட்டி வருகின்றோம், அவர்களை மதரசாவில் விட்டு விடுகின்றோம். அவர்கள் என்ன படித்தார்கள், ஏது படித்தார்கள் என்பதை தாயும் தந்தையும் கவனிப்பதில்லை. இதில் அதிகமான பெற்றோர்கள் இதில் பராமுகமாக இருக்கிறார்கள். கண்ணியமான பெற்றோர்களே, நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலக நாடுகளை எடுத்து பாருங்கள். நாம் சொல்லுகின்றோம், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், இதே போன்ற ஜப்பான் போன்ற நாடுகள், இந்த நாடுகள் இஸ்லாமிய வளர்ச்சியில் இன்று மிகவும் முன்னேறி கொண்டு செல்கிறது. ஆனால் பரம்பரை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தில் இஸ்லாமிய சப்ஜெக்டுகள், இஸ்லாமிய விடயங்களை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கின்றோம்? அதில் அதிகமானவர்களுக்கு மஸ்ஜிதுக்குள் வரும் பொழுது என்ன துஆ ஓத வேண்டும், வீட்டில் இருந்து வெளியாகும் போது என்ன துஆ ஓத வேண்டும், வீட்டுக்குள் நுழையும் பொழுது என்ன துஆ ஓத வேண்டும், பைத்துல் ஹலா செல்வதற்கு முன்னால் என்ன துஆ ஓத வேண்டும், அங்கிருந்து வரும் பொழுது என்ன துஆ ஓத வேண்டும் என்பதை அறியாத பெற்றோர்கள் எம்மில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? குடும்ப வாழ்க்கை நடத்துகின்றோம், அந்த குடும்ப வாழ்க்கையில் ஓத வேண்டிய துஆக்கள் எத்தனையோ இருக்கின்றது. இதை ஓதினவர்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஆனால் நம்முடைய குழந்தைகள் இந்த மக்தபின் மூலமாக, இந்த மதரசாவின் மூலமாக இன்று மாஷா அல்லாஹ் தஸ்தர்கான் சுப்ராவை போட்டு சாப்பிடுகிறார்கள். சாப்பிடுவதற்கு முன்னால் அவர்களுடைய ஒழுக்கங்கள் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் இதை கற்றுக்கொள்ளவில்லை. பெற்றோர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி குடிக்க வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்படி தூக்கத்தில் இருந்து எழும்ப வேண்டும் என்பதை பெற்றோர்கள் மறந்து வாழ்கிறார்கள். நாம் நினைக்கின்றோம் என்ன தெரியுமா, என்னுடைய குழந்தை குர்ஆன் ஓதினால் போதும், குர்ஆன் ஓதினால் போதும், 30 ஜுஸை பார்த்து ஓதினால் போதும். ஆனால் அன்றாட துஆக்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் இதை பாடமாக்கி தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதை சில பெற்றோர்கள் விரும்புவதில்லை. அதனால் மக்தபை குறைபிடிக்கிறார்கள். மக்தபை விட்டும் தன்னுடைய குழந்தைகளை எடுத்து குர்ஆன் மதரசாவுக்கு போடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மஸ்ஜிதுடைய இமாம் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். மதரசா மக்தப் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையை அதிகம் அர்ப்பணிக்க கூடியவர். அவர் மூலமாக நம்முடைய ஊரில் எத்தனை விடயங்களை அவரை வைத்து செய்ய முடியுமோ அத்துணை காரியங்களுக்கும் ஒத்துழைக்க கூடியவர். இதனால் அவரை வைத்து நாம் பயன்பெற கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதவர்கள். அவர்கள் அழுகிறார்கள் குர்ஆனை பார்த்து ஓத தெரியாத அவர்களுக்கு. ஆனால் குழந்தையை பக்கத்தில் வைத்து அந்த குழந்தை ஓதுவதை கேட்டு அவர்கள் ரசிக்கிறார்கள். ஏன், நம்மிடம் எத்தனையோ தாய் தந்தையர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எமக்கு குர்ஆனை பார்த்து ஓத முடியாது, ஆரம்ப காலத்தில் என்னுடைய தாய் தந்தையர்கள் எங்களை மதரசாவுக்கு அனுப்பவில்லை என்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். யாரை குற்றம் சாட்டுகிறார்கள்? தன்னுடைய தாயையும் தந்தையையும் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு நானும் நீங்களும் ஆளாக கூடாது. இதனால் தான் ஜமீஐயா மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்தபின் மூலமாக இந்த முஸ்லிம் சிறார்கள், இந்த முஸ்லிம் குழந்தைகள் தக்வாவையும் தர்பியாவையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பயத்துடன், அல்லாஹ்வுடைய பயத்துடன் வாழ வேண்டும். அது ஏர்போர்ட்டில் வேலை செய்யலாம், பிளைட்டில் வேலை செய்யலாம், பைலட்டாக வேலை செய்யலாம், ஸ்கூல் மாஸ்டராக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், ஊருடைய நிர்வாகத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கலாம். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் இவர்களிடம் தக்வா இருக்கும், தர்பியா இருக்கும், ஒரு சமூகத்தை நேர்வழி நடாத்தி செல்லக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும். கண்ணியமானவர்களே, முதலாவதாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தையை பற்றி கவலைப்பட வேண்டும். தாயும் தந்தையும் குழந்தைகளுக்கு முன்னால் எதை செய்ய வேண்டும், என்ன காரியங்களில் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், இந்த குழந்தைகளுடைய கண்ணியத்துக்காக வேண்டி நாம் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு தாயும் தந்தையும் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். பாப்பா இருக்கிறாரு, சில பெற்றோர்கள் குழந்தை தூக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் வீட்டை விட்டு போறது வெளியே, குழந்தை தூங்கியதன் பிறகுதான் பாப்பா வெளியே வேலையில் இருந்து வீட்டுக்கு வருவதும், அவர் குழந்தைகள் தூக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் வெளியே செல்வதும், குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் வீட்டுக்கு வருவதும். இப்படியான தந்தைமார்கள் நிதானமாக சிந்திக்கணும். குழந்தைகளுக்கு முன்மாதிரி யார்? பெற்றோர்களாகிய நாங்கள். குழந்தைகளுக்கு முன்னால் சில வாப்பா மாறு குழந்தைகளுக்கு முன்னால சிகரெட் அடிக்கிற சிகரெட் குடிப்பார்கள். இந்த பழக்க வழக்கம் இவர் எந்த பெரிய மதரசாவில் குழந்தையை போட்டாலும் கஷ்டம் திருந்துகிறது. ஏன், பெற்றோர்களிடம் இவர்கள் பார்ப்பது யாரை? குர்ஆன் மதரசாவுக்கு வரக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களே, முன்னே காலத்தில் எங்கட காலத்தில் இருக்கிற குழந்தைகளை போன்றல்ல. மர்ஹூம் ஹலீல் அஹமத் மௌலானா சொன்ன ஒரு வார்த்தைகளுக்கு ஞாபகம் வருகிறது. அல்லாஹ் தஆலாவுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்க வேண்டும். அவர் சொன்னார், இன்றைய காலத்தில், அவர் மௌத்தாவதுக்கு முன்னால் சொன்ன விடயம், இன்றைய காலத்துடைய குழந்தைகள் எப்படி என்றால், 2 வயதை அவர்கள் எத்தினால் 5 வயதுடைய அறிவுடைய டேலண்டை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 5 வயது குழந்தையா 8 வயதுடைய அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இன்று இருக்கிறார்கள். கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, முதலாவது நாங்க பரிசுத்தமாக வேண்டும். நான் எங்களுடைய பழக்க வழக்கம் சரியாக இருக்க வேண்டும். எங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால நாங்க சிகரெட்டை குடிச்சி, பீடிய குடிச்சி, சுருட்டை குடிச்சா எங்கட புள்ளவளும் அதை பார்த்து பழகும். இன்னைக்கு உமா சாப்பிடும் பொழுது தலையில இஸ்காப் இல்ல, முக்காடு இல்ல, சோல் இல்லாம சாப்பிட்டா குழந்தையும் சாப்பிடும். அப்படி அதுக்கு பிறகு நாங்க என்ன சொல்ற, எங்கட புள்ள ஒழுக்கம் இல்லாத புள்ள, கட்டுப்படுது இல்ல, வாப்ப உமாட பேச்சு கேட்குது இல்ல என்பதாக நாங்க முறப்பாடு செய்கிறோம். கண்ணியமானவர்களே, அன்பான பெற்றோர்களே, தாய்மார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் குழந்தைகளுக்கு முன்னால ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆடைகளை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அங்க அவயவங்களை மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைக்க வேண்டும். காட்டக்கூடாத பகுதிகள் இருக்கிறது, காட்ட வேண்டிய பகுதிகள் இருக்கிறது. இவைகளை நாம் கண்ணியமாக, கௌரவமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய காலத்து குழந்தைகளை போன்று அல்ல. இன்றைய காலத்துடைய ஜெனரேஷன் மிகவும் நல்ல புத்திசாலியான குழந்தைகளாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய ஒழுக்கம் மிக முக்கியம். உமா சொல்றா, நாங்க படம் பாக்குறதுல டிவி மட்டும்தான் பாக்குறேன், நாடகம் மட்டும்தான் பாக்குறேன். எத்தனை ஊர்களில் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. பாப்பா நல்லா வேலையே என்ன டிவியில தான் காலம் போறேன், உம்மாட வேலை நாடகம் பாக்குறேன். அவ புள்ள என்ன செய்யும், போத மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள். அதுக்கு பிறகு அதர் சரியில்லை, மஸ்ஜித் நிர்வாகம் சரியில்லை, எம்ஆர் சரியில்லை, முஅல்லிம் சரியில்லை, முஅவ்வின் சரியில்லை என்பதாக கம்ப்ளைன். கண்ணியமானவர்களே, நமக்கு நன்றாக தெரியும், நம்முடைய ரெண்டு கையும் தட்டினாத்தான் சத்தம் வரும். இதே போன்று பேரன்ட்ஸ் பெற்றார்கள் அவர்களுடைய முயற்சியும் இருக்க வேண்டும். சும்மா நாங்க குழந்தையை பெற்றுட்டோம் வளர்த்துட்டோம், சும்மா மதரசாவில் கொண்டு சேர்த்துட்டோம் அப்படி நிற்க கூடாது. அந்த குழந்தை அன்றைக்கு மக்தபுக்கு சென்றது, மக்தபுக்கு சென்றது, எதை பாடமாக்கியது, எதை முஅல்லிமிடம் பாடம் கொடுத்தது, அந்த முஅல்லிம் சரியாக பாடம் கேட்டிருக்கிறாரா என்பதாக தாயும் தந்தையும் உட்கார்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு டிராமா பாக்குறதுக்கு, எங்களுக்கு பேப்பர் பாக்குறதுக்கு, இன்றைக்கு வந்து போன், வாட்ஸ்அப், வைபர், யூடியூப் உள்ள எல்லா பலாயும் பாக்குறதுக்கு உமா பாப்பாக்கு டைம் இருக்கு. நீங்க பாருங்க நன்றாக, ஆண்கள் மொபைல் யூஸ் பண்றதை காட்டியும், ஆண்கள்ட்ட போன் இருக்கும், ஆனா அதை காட்டியும் பெரிய பெரிய ஆண்ட்ராய்ட் போன் பாதிக்கிறது அதிகமான பெண்கள். இது கசப்பான உண்மை, இங்க எப்படியோ தெரியாது. அதிகமாக பார்த்தா அவங்கட பேச பார்க்க மொபைல் பெருக்கி. காலையில பல்லு தீட்டுறதுக்கு முன்னால, முகம் கழுவுறதுக்கு முன்னால, தலைய சீவுறதுக்கு முன்னால, முதலாவது எலும்பி பாக்கிறதைக்கு வைபர்ல வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்கு. காலையில் எலும்பி சுப தொழுதோமா, உழு செஞ்சோமா, விக்கிர ஓதினோமா, காலை மாலை தஸ்மீகள் செய்தோமா, குழந்தைக்கு சரியான தர்பியத் கொடுத்து வளர்த்தோமா, இதை பத்தி யோசிக்கிற பெற்றோர்கள் மிகவுமே குறவு. அதிலையும் ஒரு குடும்பத்துல தாத்தா தங்கச்சி அக்கா தம்பி இருந்தா, தாத்தா அவருக்கு வேலையே போன்ல தான், தம்பி நீ ஓதணுமே, தங்கச்சி நீ ஓதணுமே படிக்கணுமே, ஆனா தாத்தா ஹாயா போன்ல, இல்லாட்டி டிவியில, இல்லாட்டி டிராமாவில். அப்ப எப்படி இருப்பாங்க? கண்ணியமானவர்களே, உங்களுக்கு இது புதுசாக இருக்கும் மக்தப். இது பல வருடங்களுக்கு முன்னால பல நாடுகளில் இதை நடத்துகிறார்கள். அண்மையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றுதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய கல்விகளில் மிகவும் தேர்ச்சி பெற்ற நாடுதான் பின்லாந்து. இதை சொல்வார்கள் ஸ்காண்டினேவிய ஏரியா, பின்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், அதே போல நோர்வே, இந்த நான்கு நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளில் அடுத்த சைட்ல இருக்கக்கூடியது. இந்த பின்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு மசீதிக்கு விசிட் ஒன்று பண்ணியிருந்தேன். அங்கு போய் பார்த்தால் இந்த மக்தபுடைய அத்துணை கிதாபுகளையும் ஓதி கொடுக்கிறார்கள், அத்துணை கிதாபுகளையும் ஓதி கொடுக்கிறார்கள், அரபியில் பாடம் நடத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மக்தபின் மூலமாக எத்துணை வளர்ச்சிகள் இன்று பார்க்க முடியும். அழகான முறையில் இன்றே சமூக மனத்திலேயே எத்தனையோ தாயும் தந்தையும் கொஞ்சம் வந்து மேடையில எழும்பி நின்று ஐந்து கலிமாக்களை அல்லது அஞ்சு சூராக்களை ஓதுங்கன்னா எங்களுக்கு வெக்கம் வரும், பயம் வரும். ஆனா இந்த பச்சிளம் குழந்தைகள், இந்த பருவ வயதை அடையாத இந்த சின்னன் சிறார்கள் அழகான முறையில் ஏறி அழகான துஆக்களை, அழகான ஹதீஸ்களை, அழகான சம்பாஷணை அரபியில் அழகான முறையில் பேசுகிறார்கள். சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுடைய வாழ்க்கைக்கு பேசிக்காக இந்த மக்தப் அமைந்திருக்கிறது. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மக்தபுடைய எங்கள்கிட்ட முதலாவது எங்களுடைய குழந்தையுடைய பெருமதி நம்முடைய உள்ளத்துல வரணும், நம்முடைய உள்ளத்தில் வரணும். அப்பதான் அடுத்த சகோதர சகோதரினுடைய குழந்தையுடைய பெருமதி நம்முடைய உள்ளத்துல இருக்கும். எங்கட குழந்தைய எங்கள்கிட்டயே பெருமதி இல்லைண்டா, அடுத்தவனுடைய குழந்தை எங்கள்கிட்ட பொறுமதியா இருக்குமா? இதே போலதான் நம்முடைய ஊர்ல நடக்கிற மஸ்ஜிதா, மக்தபா, மதரசாவா, உலமாக்களா, எம்ஆரா, நிர்வாகமா, இவர்களை பற்றிய நல்ல நம்பிக்கை, கௌரவம், அந்தஸ்து நம்முடைய உள்ளத்தில் வரணும், நம்முடைய உள்ளத்தில் வரணும். கண்ணியமானவர்களே, கல்யாணம் முடித்து, திருமணம் முடித்து எத்தனையோ பெற்றார்கள் அலிப் பா தா தெரியாமல் இருந்தவர்கள் என்னிடம் வந்து அலிப் பா காயிதா ஓதிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு இப்பதான் கவலையாக இருக்கிறது, குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதே, குர்ஆனை பார்த்து ஓத தெரியாதே, கவலைப்படுகிறார்கள். பாப்பாவுடைய ஜனாசா முன்னுக்கால் இருக்கிறது, உமாவுடைய ஜனாசா முன்னுக்கால் இருக்கிறது, எலும்பி நின்று தொழுவிக்க மகன்மார் இல்ல, எலும்பி நின்று தொழுவிக்கிறதுக்கு மகன்மார் இல்ல. ஏன்? ஜனாசாவுடைய தொழுகையுடைய விவரம் தெரியாது, சட்டத்திட்டம் தெரியாது, அந்த துவாக்கள் ஓதுவனுடைய சிறப்பு தெரியாது, இதனால் கவலைப்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான குழந்தைகளாக நம்முடைய குழந்தை இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு ஒரு தாய் அந்த குழந்தையை எப்படி சுமக்கிறாள்? நம்முடைய நாட்டில் அந்த சிஸ்டம் இல்லை. ஜப்பான், ஐரோப்பா போன்ற நாடுகளில் குழந்தை பிறப்பதாக இருந்தால் அந்த இடத்துக்கு கணவனையும் கூப்பிடுவார்கள். அந்த தாயுடைய வருத்தத்தை பார்க்க கணவன் உணர வேண்டும். என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்தால் அந்த தாயுடைய வருத்தம் எனக்கு புரிவதில்லை, புரிவதில்லை. ஆனால் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாளே, அந்த வருத்தத்தை இந்த கணவன் பார்க்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அவர்களை அழைப்பார்கள் லேபர் ரூமுக்கு. அது நம்முடைய நாட்டில் இல்லை. கண்ணியமானவர்களே, இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வளர்த்து, ஆண் குழந்தையாக இருந்தால் 2 வருடம் பால் குடிப்பாட்டுகின்றோம், அந்த குழந்தை பெரியவனாகி வளர்ச்சியை அடைந்து தாய்க்கும் தந்தைக்கும் மரியாதை இல்லாமல் நடந்தால் தாய்க்கும் தந்தைக்கும் எவ்வளவு கவலை வரும், எவ்வளவு கவலை வரும். அப்படிப்பட்ட குழந்தை நம்முடைய பரம்பரையில் உருவாக கூடாது. சாலிஹான நல்ல குழந்தைகள் உருவாக வேண்டும். அதுக்குத்தான் இந்த மஸ்ஜித், அதுக்குத்தான் இந்த மக்தப், அதுக்குத்தான் இவ்வளவு பெரிய புரோகிராம் சில வளர்த்தி செய்கிறார்கள். தாய்மார்கள் கவனிக்க வேண்டும், பெற்றார்கள் கவனிக்க வேண்டும். என்னுடைய குழந்தை இந்த மஜ்லிஸில் ஏறி என்னை சந்தோஷப்படுத்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் வருகின்றது. சுன்னத்துல் நபி அவர்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். வேறொரு அறிவிப்பில் வருகின்றது, இக்ரா'உல் குர்ஆன ஃபைன்னஹு யக்தி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி. குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள். அந்த குர்ஆன் நாளை மறுமையில் உங்களுக்கு சிபார்சு செய்யும், பரிந்துரை செய்யும். கண்ணியமான பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த குழந்தைகள் இப்ப மக்தபில் இருக்கிறார்கள். மக்தபிலுடைய சிலபஸ் 5 வருடம், 7 வருடம் என்பதாக ஜம்இய்யா முடிவு செய்திருக்கிறது. நம்முடைய குழந்தைகளை சரியான உரிய நேரத்தில் அனுப்ப வேண்டும். சில தாய்மார்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஸ்கூலுக்கு குழந்தைகளை அழகா அனுப்புவார்கள், அழகா அவர்களை அவருடைய ஆடைகளை அயன் பண்ணி அழகான முறையில் அவர்களுக்கு தலைக்கு என்ன தேய்த்து அழகா ஷூ போலீஸ் பண்ணி அழகான முறையில் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஆனா மக்தபுக்கு அனுப்பும் பொழுது அந்த ஸ்கூலுக்கு வந்த வேர்வையோட எந்த ஒரு பாடி வாஷும் இல்லாம, அவர்களுக்கு உது இல்லாம, நீ மக்தபுக்கு தானே போறாய், என்னமோ சும்மா கடைக்கு போயிட்டு வாரத்துக்கு மாறி அனுப்புற, அப்படி செய்யாதீங்க. சின்ன வயசிலே இருந்தே அவர்களுக்கு ஒழுக்கத்தை, அதபை, கண்ணியத்தை, கௌரவத்தை, அதே போன்ற 4 பேருக்கு முன்னால் அழகாக நிற்பதற்கு கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு வாசனையுடன் அவர்களை அனுப்புங்கள், வாசனை திரவியத்தை பூசி அனுப்புங்கள். அழகான ஆடைகளை, அவர்களுடைய ஆடைகள் பழையதாக இருந்தாலும் அதை உரிய முறையில் கழுவி, அதை காய வைத்து, அழகான முறையில் அயன் பண்ணி, கண்ணியமான முறையில் அனுப்புங்கள். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், இதுக்கு நான் நீங்களும் மரியாதை கொடுக்கலையா? நம்முடைய பரம்பரைக்கே அல்லாஹ் நசீபாக்க மாட்டான், நசீபாக்க மாட்டான். முன்னே காலத்தில் இந்தியாவில இருந்துதான் உலமாக்களை கொண்டு வந்து நம்முடைய மஸ்ஜிதுகளில் தராவீஸ் தொழுவிப்பார்கள், நோம்புடைய விடயங்களை ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் அல்லாஹ் நம்முடைய நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு மஸ்ஜிதை மஹல்லாவை எடுத்தால் குறைந்தது 5 பேர், 4 பேர், 10 பேர் ஹாபில்கள், உலமாக்கள் இருப்பார்கள். இதுக்கு காரணம் நானும் நீங்களும் நம்முடைய பெற்றோர்களும், நம்முடைய பெற்றோர்களும் அவருடைய முயற்சி தியாகம், குர்ஆனுடைய கண்ணியம், ஹதீஸுடைய கண்ணியம், உலமாக்களை மதித்தது, நிர்வாகத்தை மதித்தது, ஊருடைய மஹல்லாவுக்கு முன்னுரிமை கொடுத்தது. இதன் காரணமாக அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் சுமக்கக்கூடிய நன்மக்களை நம்முடைய கண்ணுக்கு முன்னால் உருவாக்கி இருக்கின்றான். கண்ணியமானவர்களே, ரஷ்யா போன்ற நாடுகளில் குர்ஆனை பார்த்து ஓத முடியாது. ரஷ்யா போன்ற நாடுகளில் குர்ஆனை வைத்திருக்க முடியாது. குர்ஆனை வைத்திருக்க முடியாது. கவலையில ஒத்தருக்கு தெரியாம, அந்த நாட்டினுடைய அரசனுக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம சீக்கிரட்டாக ஓதுவார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருள் புரிந்திருக்கின்றான், அருள் புரிந்திருக்கின்றான். குர்ஆனை எங்கும் கற்றுக்கொள்ளலாம். அழகான முறையில் அல்லாஹ் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றான். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியார்களே, நாம் எந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு மரியாதையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்போமோ அந்த அளவுக்கு குழந்தை நம்ம எங்களை மதிக்கும், எங்களை மதிக்கும். இந்த அடிப்படையில் குழந்தைகளுக்கு நாம் ஒழுக்கத்தை கற்பிப்பதோடு, அவர்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பதோடு நம்முடைய கண்ணியமிக்க உலமாக்களை மதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மஸ்ஜிதுடைய உலமாக்கள், ஊரில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் உலமாக்களை மதிக்க வேண்டும். உலமாக்களுடைய கண்ணியம் மிகவும் அந்தஸ்தில் உயர்ந்தது. ஒரு ஆப்பிளே குர்ஆனை பார்த்து நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்வான், இக்ரா வரத்தில் கமா குந்த துரத்தில் ஃபி துன்யா சொல்வான். ஓதுவீராக, படிப்பீராக, நீ ஓதிக்கொண்டே செல்வீராக. எந்த இடத்தில் நீ ஸ்டாப் பண்ணுகிறாயோ அந்த இட வரைக்கும் உன்னுடைய அந்தஸ்து உனக்கு மாத்திரமல்ல, உன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாய்க்கும் தந்தைக்கும், உன்னை பெற்றெடுத்து வளர்த்த தாய்க்கும் தந்தைக்கும் இந்த அந்தஸ்து வழங்கப்படும். இன்னைக்கு பாக்குறோம் மஸ்ஜிதுடைய இமாமா, மஹல்லாவுடைய இமாமா, நாங்க எதுக்கு பாவிக்கிறோம் அவரை? கல்யாணத்துக்கும், கந்தூரிக்கும், கஸ்தூரிக்கும், ஜனாதாக்கும், இதுக்கு தான் அதரத்தை பாவிக்கிற. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு சாதாரண மக்கள் உலமாக்களை மதிக்கிறார்கள். அல்லாஹ் அவருடைய பரம்பரையில உலமாக்களுடைய வாசனையை அல்லாஹ் வீச செய்கிறான், உலமாக்களுடைய வாசனையை வீச செய்கிறான். பணம் படைத்தவர்கள், கௌரவம் கண்ணியம் படைத்தவர்கள், அவர்களுடைய குழந்தைகளை பிச்சளங்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் பணத்தில் வளர்த்தார்கள், ஹை எஜுகேஷன் போட்டார்கள், ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ அம் ஃபைன், கோயிங், இங்கிலீஷ் அப்படி படித்து கொடுத்தார்கள். ஆனா குழந்தைகள் தாய் தந்தையர்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. அவருடைய குழந்தைகள் ஆலிம் ஆகுவது, ஹாபிஸ் ஆகுவது மிகவுமே குறைவு. ஏண்டா? அவங்க நினைச்சிட்டாங்க, ஹாபிஸ் ஆயினா, ஆலிம் ஆயினா, குர்ஆன படிச்சா இந்த மஸ்ஜிதுடைய இமாம போலதான் 4 பேர்ட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கணும், இவர்களை போலதான் மதரசாவில உட்காரணும், இவர்களை போலதான் நாங்களும் இப்படி இருக்கணும். அதனால அல்லாஹ் அவர்களுக்கு இந்த குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்ததுக்கு அல்லாஹ் நசீபாக்கல. கண்ணியமானவர்களே, ஒவ்வொருத்தரும் பயப்படணும். குர்ஆனை யாரும் கீழே போட்டு மிரிக்க மாட்டோம், அதை கண்ணியமாக கௌரவமாக எடுத்து வைப்போம். இதே போன்றுதான் உலமாக்களை மதிக்கணும். நம்முடைய பரம்பரையில உலமாக்கள் உருவாகவில்லையா? அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுடைய குழந்தைகளையாவது அல்லாஹ் ஹாபிலாக, ஆலிமாக அல்லாஹ் எங்களோட கண்ணுக்கு முன்னால காட்டிட்டுத்தான் எங்களுடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றுவான். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கின்றேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாத் நவர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லா, கண்ணியமிக்க உலமாக்கள் இருக்கிறார்கள், தௌரா செய்தவர்கள், ஹதீஸ் கலையில் பட்டம் பெற்றவர்கள், பாண்டித்யம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் சென்று இந்த சம்பவத்தை கேட்டு பாருங்கள். நவர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லா இமாம் புகாரி உடைய உஸ்தாத், இமாம் புகாரியுடைய உஸ்தாத். இந்த நவர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய நாட்டில் இருந்து குராசானைக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களை வழி அனுப்புவதற்காக வேண்டி பசராவில இருந்து குராசானுக்கு வழி அனுப்புவதற்காக வழி அனுப்புவதற்காக சென்றார்கள். 8000 மாணவர்கள் என்றால் கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் இவர்களை வழி அனுப்ப சென்றார்கள். ஏன் செல்கிறார்கள்? பஸ்ராவில் அவர்களுக்குரிய போதிய வருமானம் இல்லை, அதனால் ஊரை விட்டும் வேற ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். கவலையோடு மாணவர்கள், நீண்ட சம்பவம் சுருக்கமாக சொல்கின்றேன், கவலையோடு மாணவர்கள் அவர்களை வழி அனுப்புகிறார்கள். இவர்கள் போன அந்த குராசான் பகுதியில தான் அந்த காலத்தில் இருந்தார் மஹ்மூன் ரஷீத். கலீபா ஹாரூன் ரஷீதுடைய பரம்பரையில வந்தவர் தான் மஹ்மூன் ரஷீத். இந்த மஹ்மூன் ரஷீத் அவருடைய மிக நெருங்கிய ஒரு தோழமை வைத்திருந்தார். யாருடன்? நவ்ர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடன். இப்ப மஹ்மூன் ரஷீத் அவர்கள் நவ்ர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், நான் உங்களுக்கு முன்னால் நபியுடைய ஒரு ஹதீஸை நான் சொல்லுகின்றேன், அதை சரியாக இந்த ஹதீஸ் இருக்கின்றதா என்பதை பாருங்கள். கண்ணியமானவர்களே, மஹ்மூன் ரஷீத் இருக்கிறாரே, மிகப்பெரிய முஹத்தீஸ், பெரிய ஞாபக சக்தி கொடுக்கப்பட்டவர். அவர் யார்கிட்ட கேட்கிறாரு? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய உஸ்தாத் நவ்ர் இப்னு சுமைர் அவர்களிடம். உலமாக்கள் எப்படி அந்த காலத்தில் இருந்த அரசியல்வாதிகள் எப்படி உலமாக்களை மதித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நவ்ர் இப்னு சுமைர் சொன்னார், கலீபா அவர்களே, ஹதீஸை நீங்கள் சொல்லுங்கள். ஹதீஸை சொன்னார். சொன்ன நேரத்தில் ஹதீஸ்களில் வரும், இப்ப நாங்க மதரசாவில் புள்ளோளவு படித்துக் கொடுக்கோமே, ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மா, உருதுல சொல்றாங்கன்னா ஜபர், ஜேர், பேஷ், இதை படித்துக் கொடுக்கின்றோம். இந்த ஹதீஸை மஹ்மூன் ரஷீத் வாசித்தார், சதாத் என்பதாக வாசித்தார். அந்த ஹதீஸில் வருகிறது சதாத், சிதாத், சுதாத். இப்ப மஹ்மூன் ரஷீத் வாசித்தார் சதாத் என்பதாக, ஃபத்ஹா வைத்து வாசித்தார், சீனுக்கு ஃபத்ஹா. நவ்ர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் எனக்கு கிடைத்தது சிதாத் என்ற ராவியின் மூலமாக, அதாவது சீனுக்கு கஸ்ரா வைத்து சொன்னார் மஹ்மூன் ரஷீத் அவர்களிடம். கலீபா அவர்களே, நீங்க என்ன பார்க்க அறிவாளி என்றாலும் இந்த ஹதீஸ் உங்களுக்கு கிடைத்தது கொஞ்சம் பிழையான வழியில், எனவே இந்த ஹதீஸ் சரியாக வருவதாக இருந்தால் சிதாத் என்பதாகத்தான் வர வேண்டும். மஹ்மூன் ரஷீத் கேட்டார், இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு, தலீல் என்ன, ஆதாரம் என்ன? ஒரு கவியை, ஒரு பைத்தை படித்து காட்டினார், அதில் சிதாத் என்ற வார்த்தை வந்தது, நபி அவர்கள் அதன் மூலமாக இதைத்தான் நாடுகிறார். மஹ்மூன் ரஷீத் என்ன செய்தார், தன்னுடைய வேலைக்காரன் சொன்னார், ஒரு பேப்பரை எடுத்து வாருங்கள் என்பதாக அவர் பேப்பர் கொடுக்கப்பட்டது அவரிடம். பேப்பரில் ஒரு விடயத்தை எழுதினார், மடித்து கொடுத்தார் நவ்ர் இப்னு சுமைரிடம். இதை ஹசானாவுக்கு பொறுப்பான, பணத்துக்கு பொறுப்பான பவ்ல் இப்னு ஹாரிஸ் என்பவர் இருக்கிறார், அவரிடம் கொண்டு போய் கொடுங்கள். இப்ப நவ்ர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்துக் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு போய் பவ்ல் இப்னு ஹாரிஸ் அவர்களிடம் கொடுத்த நேரத்தில், பவ்ல் இப்னு சஹல் அவரிடம் கொடுத்த நேரத்தில் கேட்டார் பதுலி புனு சஹல், என்ன விடயத்துக்காக வேண்டி உங்களுக்கு இது தரப்பட்டிருக்கிறது? இதுவரைக்கும் அந்த நவ்ர் இப்னு சுமைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு தெரியாது இதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. உடனே பதுலி புனு சஹலிடம் கேட்டார், என்ன விடயம் எழுதப்பட்டிருக்கிறது? சொன்னார், உங்களுக்கு 50,000 dirham கலீபா அவர்கள் என்னிடம் இருந்து கொடுப்பதற்கு எழுதியிருக்கிறார். எதற்கு 50,000 dirham? கலீபா ஒரு ஹதீஸை சொன்னார், ஜபரை, ஃபத்ஹாவை இமாம் அவர்கள் கஸ்ராவாக மாற்றி கொடுத்தார். இந்த ஜபர், ஜேர், இந்த ஃபத்ஹாவை கஸ்ராவாக மாற்றியதற்கு 50,000 dirham. பதில் சால் உலமாக்களை மதிக்கக்கூடியவர், உலமாக்களுடன் கண்ணியமாக நடக்கக்கூடியவர். அவர் இன்னும் அவருடைய பணத்தில் இருந்து 30,000 dirham போட்டு 80,000 dirham அவருக்கு கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார்? ஒரு ஃபத்ஹாவை கஸ்ராவாக மாத்தி படித்து கொடுத்ததுக்கு. காலையிலிருந்து மாலை வரைக்கும், இல்லாட்டி மாலையிலிருந்து மகரிப் வரைக்கும் நம்முடைய குழந்தைகளுடன் இந்த உலமாக்கள் இருக்கிறார்கள். கண்ணியமான தாய்மார்களே, பெற்றோர்களே, நாம் அதிகமாக மதிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லாம் மதிக்கக்கூடியவர்கள் என்றாலும் நாம் இன்னும் அதிகமாக மதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த விடயத்தை சொன்னேன். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நம்முடைய நண்பர் ஹாரிஸ் ஹஜரத் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாக்கள், நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு ஜஸாகுமுல்லா ஹைர் அஹ்சன் அல் ஜஸா. அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனைவரையும் மிகப்பெரிய கண்ணியமானவர்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அந்த ஜன்னத்துல் பிரதௌசை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.